நாட்களில் தேவ பிள்ளைகளாகி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அவருடைய வருகைக்கு எந்த நிமிஷத்திலும் சம்பவிக்கலாம். அதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது வீட்டில் ஒரு ரேடியோ புரோகிராம் கேட்பாங்க. அப்பெல்லாம் இப்பெல்லாம் நிறைய கிறிஸ்டின் புரோகிராம் டிவியில் வருது, மற்ற பல நிகழ்ச்சிகள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கு. அல்ல, அந்த நாட்களில் டிவி எல்லாம் இல்லாத காலத்தில் ரேடியோல ஒரு புரோகிராம் வரும். அது எங்க வீட்டில் எங்களுடைய தாயார் கேட்கறத நான் அடிக்கடி கவனிப்பேன். அது இலங்கையிலிருந்து வருகிற ஒரு வானொலி நிகழ்ச்சி, சத்தியவசனம். சத்தியவசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வரும். அந்த சத்தியவசனம் என்ற நிகழ்ச்சி, அதை பிராட்காஸ்ட் செய்கிறவர்கள் பேக் டு த பைபிள் பிராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எனக்கு சில நாட்களாக அந்த வார்த்தை என் உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. பேக் டு த பைபிள், பேக் டு த பைபிள். அதிலிருந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுபவார். சத்தியவசனம், இந்த பேக் டு த பைபிள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வேதாகமத்திற்கு திரும்புதல், வேதாகமத்துக்கு நம்ம திரும்ப. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய மிகப்பெரிய தேவை, மிகப்பெரிய அத்தியாவசியமான காரியம், நம்முடைய வாழ்க்கையின் காரியம் என்னவென்றால், வேதாகமத்திற்கு நம்முடைய வாழ்க்கை திரும்ப வேண்டும். இந்த கடைசி நாட்களில் தான் ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் வரும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களை குறித்து எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஏற்கனவே ரட்சிப்புக்குள் வந்தவர்களையும் திசை திருப்பும்படி பிசாசானவன் போராடுகிற ஒரு காலம்தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வேதாகமத்திற்கு நாம் திரும்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து அவன் மிகுந்த கோபத்துடனே இறங்க கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் காலத்தை கால்குலேட் பண்ணி செயல்படுகிறவன் தான் பிசாசு. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்தை நம்ம எந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணி நடக்கிறோமோ இல்லையோ, பிசாசானவன் காலத்தை கால்குலேட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். தெரியுமா, அதான் உண்மை. நமக்கு காலம் எது வரைக்கும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் தான் நமக்கு காலம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். அதோடு சுவிசேஷத்தின் காலம், கர்த்தருக்காய் வாழ்கிற காலம் முடிவடைந்து விடும். அவருக்கென்று ஊழியம் செய்கிற காலம், ஜெபிக்கிற காலம் எல்லாமே முடிவடைந்து விடும். அதோடு சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு விடும். ஆனால் அதன் பிறகு ஒரு 7 ஆண்டுகள் பிசாசானவனுக்கு அந்தி கிறிஸ்துவின் காலம் என்று அவனுக்குரிய பிரத்யேக காலம் இன்னும் இருக்குது. அவனுக்கு இன்னும் அதிகம் 7 வருஷம் இருக்குது. நமக்கு தான் காலம் குறைவு, ஆனால் அவனுக்கு நம்மை விட காலம் அதிகம். ஆனால் அவனோ காலம் குறைவாய் இருக்கிறது என்று பார்த்து வேகமாய் செயல்படுகிறான். இப்ப தேவ பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம், வேதாகமத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை திரும்ப வேண்டும். இன்னைக்கு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு எத்தனையோ சபைகளில், நான் யாரை குறை சொல்ல வரல, எத்தனையோ பிரசங்கங்களை பார்க்கும் பொழுது வேதத்தை தான் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் அந்த பிரசங்கம் வேதத்திலிருந்து வந்தாலும் ஜனங்களின் இருதயத்தை அது உலகத்திற்கு நேராய் திருப்பிக் கொண்டு போகிற பிரசங்கமாயிருக்கிறது. வேதத்திலிருந்து செழிப்பின் உபதேசம் பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த செழிப்பின் உபதேசத்தின் முடிவு என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், கர்த்தரை விட்டு வேத வசனத்தை வைத்துக் கொண்டே கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொருவரையும் வெளியே தள்ளி கொண்டு போய் உலகத்திற்கு நேராய் கொண்டு போய் நிறுத்திவிடும். அதன் முடிவு என்ன? நரகத்திற்கு அந்த ஆத்துமாவை கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆகையினால் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் கவனிக்கணும், வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்தின் சத்தியம் என்ன சொல்லுகிறது, வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை பார்த்து வேதாகமத்திற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை திருப்பப்பட வேண்டியது மிகவும் முக்கியம். பைபிளுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை திருப்பப்படணும். வேற எதையும் நம்பாதிருங்கள். வேத வசனத்தை நம் கையில் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற வேத வாக்கியங்களை நாம் ஜாக்கிரதையோடு நாம் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வேதத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் என்னைக்குமே அதைத்தான் எதிர்பார்க்கிறார். வேதாகமத்திற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை திருப்பப்பட வேண்டும் என்கிறதில் கர்த்தர் மிகவும் கவனமா இருக்கிறார். இந்த விஷயத்துல நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தா கர்த்தர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. உங்களுக்கு ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு வசனத்தை காண்பித்து விட்டு அதன் பிறகு நான் செய்திக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 8:12 வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8:12.
என் வேதத்தின் மகத்துவங்களை
அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்,
அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்
இங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை இது. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேதத்தை தங்களுடைய சொந்த காரியமாக நினைக்கவில்லை, இது ஏதோ அந்நியமான விஷயமாய் நினைத்தார்கள். கவனிக்கணும், தேவ பிள்ளைகள் வேதத்தை என்னைக்குமே அந்நிய காரியமாய் நினைக்க கூடாது. இது நமக்குரிய சொந்த விஷயம். இது வேதம் என்பது கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒரு கடிதம், வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கென்று கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற ஒரு அன்பின் கடிதம் தான் வேத புத்தகம். இது அந்நிய காரியமாய் நினைக்க கூடாது. இது நமக்கு என்று பர்சனலா எழுதி கொடுக்கப்பட்டது. இது யாருக்கோ எழுதப்பட்ட ஒரு அந்நிய விஷயம் இல்ல, புரியுதுங்களா? நமக்கு என்று பர்சனலா கர்த்தர் நமக்காக எழுதி கொடுக்கப்பட்டது. ஆகையினால் இது அந்நிய காரியம் அல்ல, இது நமக்குரிய விஷயம். இந்த வேத புத்தகம், வேத புத்தகத்தை ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு இந்த பைபிள் எப்படி ஹேண்டில் பண்றதை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம், 4:4 ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 4:4. அறிவில்லாமையினால்
சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய்,
ஆகையால்
நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு
நானும்
உன்னை வெறுத்து விடுவேன்
நீ
உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய்
ஆகையால்
நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்
ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். தேவ ஜனங்கள் சங்கரிக்கப்படுகிறார்கள், பிசாசினால் மேற்கொள்ளப்படுகிறார்கள். எது நிமித்தம்? அறிவில்லாமையினால். என்ன அறிவு? கர்த்தரை குறித்த அறிவு, வேதத்தில் இருந்து வருகிறதான அந்த அறிவு இல்லாததினாலே பிசாசினால் சங்கரிக்கப்படுகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன நடக்குது பாருங்க. நீ அறிவை வெறுத்தாய், அதாவது வேதத்தை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாகிறாதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்கிற ஆசாரியனா யாரோ ஒருத்தர் சொல்ற நினைக்காதீங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் கர்த்தருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாயிருக்கிறார்கள். நீ என் வேதத்தை மறந்து விட்டபடியினால் நானும் நீ ஆசாரியனாய் இராதபடி கொண்டு நான் மறந்து விடுவேன்கிற. நீ வேதத்தை மறந்தபடியால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதத்தை யார் நேசிக்கிறார்களோ, யார் அதை பற்றி கொள்ளுகிறார்களோ, யார் அந்த வேதத்திற்கு நேராய் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களை கர்த்தர் இந்த உலகத்திலே அவர்களை மட்டுமல்ல அவர்கள் சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம் வேதத்தை மறந்தால் நமக்கு மட்டும் ஆசீர்வாத குறைச்சல் அல்ல, நம்முடைய சந்ததிக்கும் அது ஆசீர்வாத குறைச்சலாய் மாறி போய்விடும். நீங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய சந்ததி நல்லா இருக்கணும், வரும் காலத்தின் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை வேதத்திற்கு நேராய் திருப்பப்பட வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைக்கு மிகவும் எளிமையான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வேத வசனத்தை ஒரு தேவ பிள்ளை எப்படி தன் வாழ்க்கையில் கையாள்வது, எப்படி அதை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்வது என்பதற்கு ஒரு 5 விஷயங்களை வேகமாய் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது, வேதம் எதற்காக கொடுக்கப்பட்டது அது நமக்கு தெரியணும். எடுத்து வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 3:16-17 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:16-17
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன்
தேறினவனாகவும்
எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக
அவைகள் உபதேசத்திற்கும்
கடிந்து கொள்ளுதலுக்கும்
சீர்திருத்தலுக்கும்
நீதியை படிப்பிக்குதலுக்கும்
பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய நோக்கம், வேத புத்தகத்தை கர்த்தர் நம் கையில் கொடுத்ததின் நோக்கம், 2 முக்கியமான காரியங்கள். 2 நோக்கத்தோடு கர்த்தர் நம் கையில் வேதத்தை கொடுத்திருக்கிறார். முதல் காரியம் என்ன? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக மாறுவதற்கு, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேர்ச்சி அடைவதற்காக கர்த்தர் இந்த வேத புத்தகத்தை நம் கையில் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் மாறுவதற்கு. இந்த வசனத்தை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிடித்துக் கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேர்ச்சி அடைகிறோம். 2, எந்த நற்கிரிகளை செய்வதற்கும் நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது. இந்த நற்கிரியைகள் என்பது என்ன? நம் ஆண்டவருடைய சுபாவத்தை நம்முடைய கிரியைகளில் வெளிப்படுத்துவதுதான் நற்கிரியைகள். அப்படியானால் இந்த வேத வசனம் நமக்குள் செய்கிற கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நமக்கென்று கிரியைகள் இதற்கு முன்னால் ஒரு மாதிரி இருந்திருக்கும். நம்முடைய ஜென்ம சுபாவ மனுஷனுடைய கிரியைகள் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த வேத புத்தகம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை உண்டாக்குகிறது. நம்முடைய ஜென்ம சுபாவத்தின் இருந்தபடி தவறான கிரியைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து போட்டு தெய்வீக சுபாவத்தை, கர்த்தர் எதிர்பார்க்கிற கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட பண்ணுகிறது தான் வேத புத்தகம். 2 நோக்கம். 1, நான் தேறினவனாய் என்னை மாற்றுவதற்கு வேத புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2, என்னுடைய சுபாவத்தை மாற்றும்படியாக எனக்கு கர்த்தர் இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த வேத வசனம் எப்படி இந்த 2 காரியத்தை செய்கிறது என்பதை இந்த 17 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இவைகள் என்ன செய்கிறது? அவைகள் உபதேசத்திற்கும், 4 விதங்களிலே அது நம்மை உருவாக்குகிறது. 1, உபதேசிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு உபதேசிக்கிறது. எது சரியானது, எது தவறானது, இந்த 2 காரியங்களையும் உபதேசிப்பதுதான் வேத வசனம். இது நமக்கு டீச் பண்ணுது, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. எதை செய்வது, எதை செய்யக்கூடாது, எப்படி நடப்பது, எப்படி நடக்கக்கூடாது, எப்படி பேசுவது, எப்படி பேசக்கூடாது, எங்கே எப்படி பழகுவது, எப்படி பழகக்கூடாது, எல்லாவற்றையும் நமக்கு வரையறுத்து காண்பித்து நமக்கு உபதேசம் கொடுப்பதுதான் முதல் காரியம். அதிலே அந்த 4 விதத்தில் செயல்படுகிற முதல் காரியம் உபதேசிக்கிறது. 2, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாவத்தின் போராட்டம் நமக்கு இருக்கிறது. நமக்குள் ஒரு பாவத்தின் போராட்டம் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் பாவ சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகையினால் எந்த ஒரு நபரும் சில சூழ்நிலைகளில் தவறுவது இயற்கைதான். சில தவறான காரியங்களை நாம் செய்து விடுகிறது உண்டு. செய்துவிட்டு பின்பு வருத்தப்படுகிறோம். தவறான காரியங்களை நாம் செய்து விடும் பொழுது வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கடிந்து கொண்டு நீ செய்கிறது தப்பு என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேத புத்தகம் இல்லாவிட்டால் நாம் செய்வது எல்லாமே நமக்கு கரெக்டா தெரியும். ஆனால் வேத புத்தகம் தான் எது தப்பு என்பதை நமக்கு சுட்டி காண்பித்து நம்மை கடிந்து கொள்வது வேத புத்தகம் செய்கிற 2 காரியம். 3, என்ன செய்கிறது? சீர்திருத்தல், ரிஃபார்மேஷன், சீர்திருத்தல். அந்த தீமையான தவறான பாதையிலிருந்து செம்மையான வழிக்கு நேராய் நம்மை திருப்பி விடுகிறது வேத வசனம். ரிஃபார்மேஷன், நம்முடைய வாழ்க்கையை திருப்புகிறது, சரிப்படுத்துகிறது, சீர்படுத்துகிறது. இந்த காரியம் 3, வேத வசனத்தின் மூலமாய் அந்த தவறை கண்டிக்கப்படுகிறோம். தவறிலிருந்து சரியான பாதைக்கு நேரம் திருப்பி விடப்படுகிறோம். 4, என்ன செய்கிறது? நீதியை படிப்பிக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் நீதி என்று தேவனுடைய நீதியை வேத புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. உன் இஷ்டம் போல நீ வாழ்ந்துடக்கூடாது. உன் மனம் சொல்லுகிறதெல்லாம் கரெக்ட் வாழ்ந்துடக்கூடாது. உன்னை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி எல்லாம் வாழ்ந்துடக்கூடாது. இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று ஒரு வரையறையை நமக்கு வகுத்து கொடுக்கிறது வேத புத்தகம். இப்படித்தான் நம்ம லைஃப் இருக்கணும், அதற்கு ஒரு பவுண்டரி நமக்கு போட்டு கொடுக்குது வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில அசட்டை பண்ணிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும். சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையோடு வேதம் இணைந்திருக்க வேண்டிய ஒன்று. வேதத்தை மட்டும் உங்களுடைய லைஃப்ல இருந்து எடுத்துட்டா, வேதத்தை மட்டும் நீங்கள் ஒரு அந்நிய காரியமாய் நினைத்து அதை உங்கள் வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டிய இடத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள தவறிவிட்டால், சீக்கிரத்திலே பிசாசானவர் உங்களை மேற்கொண்டு விடுவார். ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இப்பொழுது இந்த வேத புத்தகம் எவ்வளவு முக்கியமானது என்பதை, இந்த வேத வசனம் எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் சில முக்கியமான காரியத்திலே நாம் தொடர்ந்து தியானிக்க போறோம். எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனம்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நல்ல கவனிங்க. ஆதியில இந்த வார்த்தை இருந்துச்சு, அது தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனாய் இருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வேத வசனத்தையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. கர்த்தர் வேறு, அவருடைய வார்த்தை வேறுன்னு சொல்ல முடியாது. கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. இந்த வேத வசனத்தை ஒருவர் அசட்டை பண்ணுகிறான் என்றால், அவன் இந்த புத்தகத்தை அல்ல கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் என்றுதான் அர்த்தம். புரியுதுங்களா? வேதத்தையும் நம்முடைய ஆண்டவனை பிரிக்க முடியாது. நான் கர்த்தரை கனம் பண்றேன், ஆனா பைபிள் படிக்க மாட்டேன். கர்த்தரை கனம் பண்றேன், வசனத்தின்படி நான் வாழுகிறது இல்ல. கர்த்தரை கனம் பண்றேன், நான் ரொம்ப வசனத்துல கேட்கறது இல்ல. சொல்ல முடியாது. கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. எப்படின்றது உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நம்ம ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லி அனுப்புறீங்க. ஒரு நபர் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்புக்கு வராங்க, எனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு ஒருத்தர் வராங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க சொன்னீங்கன்னா அங்க வேலை கிடைக்கும். உடனே நீங்க சொல்றீங்க, போய் சொல்லு, என் பேர் சொல்லு, அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. நீங்க ஒண்ணு நேரம் அங்க போய் பிரசன்ட் ஆகல, அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க நேரம் போய் அங்க நிக்கல. ஆனா சொல்றீங்க, இந்த குறிப்பிட்ட நபர் கூட்ட ஹெல்ப்புக்கு வந்த நபர் சொல்றீங்க, நீ அங்க போய் சொல்லு, நான் அனுப்புறேன்னு சொல்லு, உனக்கு அங்க வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னு. அந்த நபர் அதே போல அங்க போய் சொல்றாரு, இவர் அனுப்புனார் அப்படி சொன்னவனாவோ, அவர் அனுப்புனாரா, சரி அப்ப உனக்கு வேலை கொடுத்தாரே கொடுத்துட்டாரு. நீங்க இடத்தை விட்டு நகர்ல, இருக்கிற இடத்துல தான் இருக்கிறீங்க. உங்க வார்த்தையை தான் அனுப்புனீங்க. ஆனால் அந்த வார்த்தை அங்கே ஒரு காரியத்தை நடப்பித்து விட்டது. இப்ப அந்த குறிப்பிட்ட நபர், அவர் சொன்னாரு தானே, அவர் ஒன்னும் வரலையே அப்படின்னு உங்களையும் அந்த வார்த்தையும் பிரிக்க மாட்டார். அவர் சொன்னாருன்னு சொல்றேன், அவர் ஒண்ணு வரலையே அப்படி சொல்ல மாட்டார். அந்த வார்த்தை உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்க சொன்னீங்க, ஆனா நீங்க நேர்ல போய் நிக்கல, நீங்க போய் இவருக்கு இந்த வேலை கூட நேர்ல போய் சொல்லல. ஆனால் நீங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த வார்த்தை உங்களையே ரெப்ரசன்ட் பண்ணதுனால, உங்கள் மேல் வைத்திருக்கிற மரியாதை நிமித்தம் உங்கள் வார்த்தைக்கு அவர்கள் காரியத்தை செஞ்சு கொடுக்கிறாங்க. அப்ப உங்களையும் இந்த வார்த்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது இல்லையா? நம்மளையும் அந்த வார்த்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. நாம் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. அதேதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. இந்த வார்த்தை தான் தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை தான் தேவனாயிருந்தது, இந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 14 வசனத்தை வாசிக்கலாமா?
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும்
சத்தியத்தினாலும்
நிறைந்தவராய்
நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இதுதான் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப இந்த வார்த்தை தான் இயேசு. இந்த வார்த்தை தான் தேவனாயிருந்தது, பிதாவாயிருந்தது. இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவாயிருந்தது. இந்த வார்த்தை தான் பரிசுத்தாவியினால் கொடுக்கப்பட்டது. புரியுதா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டது. இந்த வார்த்தை தான் தேவன், இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இந்த வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு. வேத புத்தகத்தை மட்டும் சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட நீங்கள் அசட்டை பண்ணிடக்கூடாது. வேத வசனனுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் வெளியே போகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையே கத்தரி விட்டு வெளியே போகிறது என்று அர்த்தம். வசனத்திற்கு நாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். சரி, இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு 5 விஷயங்களில் எப்படி இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை வேகமாக நம்ம பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6:6 வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6:6 வசனம்.
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். வேத வசனம் இருக்க வேண்டிய இடம் முதலாவது நம் இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் தான் நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிளை மட்டும் நான் சொல்றேன், நீங்க ஹேண்டில் பண்ண நீங்க தெரிந்து கொள்ளணும். வேதாகமம் சும்மா வாசிக்கப்பட வேண்டிய புத்தகம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், நான் பைபிளை நான் இத்தனை முறை வாசிட்டேன் திருப்தி ஆயிரும். ஒரு நாளைக்கு நான் ஒரு அதிகாரம் படிச்சிட்டேன், 4 படிச்சேன் திருப்தி ஆயிரும். ஒரு வருஷத்துல ஒரு தடவை நான் பைபிள் படிச்சிட்டேன் திருப்தி ஆயிரும். நான் கேட்கிறேன், நீங்கள் வாசிச்சீங்க ரைட், எத்தனை வசனங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிறது? உங்கள் வசனம், நீங்கள் வாசித்த வசனங்கள் எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்துக்குள் சென்றிருக்கிறது? இதுதான் காரணம். நம்ம வாசிச்சோம் சொல்றோம், இல்ல நீங்கள் மேலோட்டமாக நம்ம நியூஸ் பேப்பர் கூட தான் வாசிக்கிறோம். நியூஸ் பேப்பர் படிக்கிற போல ஒரு மேலோட்டமாக, அது ஒரு செய்தியாக நம்ம வாசிக்க கூடாது. வேதாகமனுடைய இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் மேலோட்டமா வாசிட்டு அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றது இல்ல. பைபிள் இருதயத்திற்குள் இருக்க வேண்டிய வார்த்தைகள் தான் நம் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இருதயத்தில் இருக்கும் இந்த வசனங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கும், இருதயத்தில் இருக்கும். வெறுமனை வாசிப்பதனாலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் பைபிளை இவ்வளவு தூரம் படிக்கிறேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் படிக்கிறேன், எத்தனை அதிகாரம் படிக்கிறேன், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கிடைக்கும். வெறும் தலையறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்வதனாலே, வேதத்திலிருந்து ஒரு நாலெட்ஜ வளர்த்துக் கொள்கிறதுனாலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எத்தனையோ பேர் பைபிள தலையறிவில் படிச்சு நிறைய தடவை படிச்சவங்களா இருக்கிறாங்க, கர்த்தரை அறியாமலே செத்து போனவங்களா இருக்கிறாங்க. கவிஞர் கண்ணதாசன் இறந்துட்டாரு, அவரெல்லாம் பைபிள் நல்லா படிச்சவர் தான். அதை படித்ததை வைத்து இயேசு காவியம் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பே கூட வெளியிட்டார். அதனுடைய முன்னுரையில் அவர் எழுதுவார், இதை எடுத்து நான் எழுத ஆரம்பிச்சு எத்தனையோ புத்தகங்களை படிச்சு நான் கவிதைகளை எழுதியிருக்கிறேன், இதை கையை வைக்கும்போது நான் இன்னமும் சாதாரணமா நினைச்சு கையை வச்சுட்டேன், அப்புறம் தான் இது ஒரு பெரிய காரியத்தில் தெரியாம கை வச்சிட்டோம்னு எனக்கு பயமா போயிடுச்சுன்னு எழுதுவார் அதோட முன்னரையில். ஆனால் படிச்சாரு, அது கவிதையாக மாத்தினாரு. அந்த வாழ்க்கையில் அது ஒரு பிரயோஜனம் அவருக்கு படவே இல்லை. அது இருதயத்திற்குள் போனது. புரியுதா? வேதம் இருதயத்தில் இருக்கணும். நீங்கள் எத்தனை வசனம் படிக்கிறீங்கன்றதுல எத்தனை வசனம் உங்களுக்கு உள்ள இருக்குதுன்றது தான் முக்கியம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஒரு வசனத்தை படிக்கும் 119 சங்கீதத்திலே 11 வசனத்தை வாசிக்கிறார். அதன் அவசியம் அங்கே சொல்லப்படுகிறது. 119 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கிறார்.
நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
இதுதான் ஏன் இருதயத்துல வேத வசனத்தை வைக்க வேண்டும், ஏன் மேலோட்டமா வாசிக்க கூடாது, ஏன் இருதயத்தில் அது இருக்கணும்னா, அதுதான் நாம் பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாக்கிறது. பாவம் செய்யாதபடி பாதுகாக்கிறது. எந்த அளவுக்கு வசனம் உங்கள் இருதயத்தில் நிறைந்திருக்கிறதோ, எந்த சூழ்நிலையிலும் அந்த வேத வசனங்கள் உங்களோடு பேசும். ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் கடந்து போகிறீர்கள், ஒருவர் உங்களுடைய பாவத்துக்கு நேராக இழுக்க நினைக்கிறார்கள், ஒரு சூழ்நிலைகளில் உங்களுக்கு தடுமாறுகிறதற்கான நிலைமை வருகிறது, ஆனால் உங்களுக்குள் இருக்கிற வேத வசனம் அந்த நேரத்தில் உங்கள் அந்த வசனம் மட்டும்தான் உங்களை தடுத்து பாதுகாக்குமே தவிர வேற யாரும் உங்களை பாதுகாக்க முடியாது. எந்த இடத்திலும் உங்களை பாதுகாக்கும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உங்களுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். 119 சங்கீதம் இருக்கு பாருங்க, ஒரு அற்புதமான சங்கீதம். எத்தனை பேர் அதை ஃபுல்லா ஒரு தடவையாவது படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இருக்கிறதுலயே பைபிள்லயே லாங்கஸ்ட் போர்ஷன் அதுதான். சங்கீத புத்தகத்தில் 119 சங்கீதம். இந்த 119 சங்கீதத்தில் 176 வசனம் இருக்கு. இந்த 176 வசனங்களும் வேதத்தை குறித்தே சொல்லப்பட்டிருக்கு. 176 வசனங்களிலும் பைபிளை பத்தி தான் இருக்குது. ஒவ்வொரு வசனத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வேதத்திற்கு ஒரு வார்த்தை அதுல வரும். உங்களுடைய பிரமாணங்கள், உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய நியமங்கள், ஏதாவது ஒண்ணு வரும். 176 வசனங்களிலும் பைபிளை பத்தி தான் இருக்குது. அதாவது உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த 119 சங்கீதத்தை நல்லா படிச்சு பாருங்க, படிங்க. பைபிளுடைய மேன்மை உங்களுக்கு அங்க புரிஞ்சிடும். 176 முறை வேதத்தின் மகத்துவம் அதில் எழுதியிருக்குது. ஒவ்வொரு வசனத்தை எந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க, பைபிளை பத்தி தான் இருக்கு. ஹோல் சங்கீதமும் பைபிளை பத்தி, ஏதாவது ஒரு வார்த்தை அதுல பைபிளை பத்தி இருக்கும். ஒவ்வொரு வசனத்திலயுமே இருக்கும். 179 சங்கீதத்துல 176 வசனங்களையும் கவனமா உட்கார்ந்து படி, கவனமா உட்கார்ந்து படி. அப்ப உங்களுக்கு வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்நிய காரியமாய் நினைக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு சங்கீதம். அதனால இந்த ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் வேதம் எங்க இருக்கணும்னா இருதயத்தில் இருக்க வேண்டும். அது இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான் பாவம் செய்யாதபடி நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இரண்டாவது காரியம், வேதம் என்ன செய்யப்பட வேண்டிய புத்தகம். முதல் சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கலாம். முதல் சங்கீதம் 2 வசனம்.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து
இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன்,
அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன்
பாக்கியவான்.
இரண்டாவது, இது தியானிக்கப்பட வேண்டிய புஸ்தகம். முதலாவது அது இருதயத்தில் வைக்கப்பட வேண்டிய புஸ்தகம். இரண்டாவது, வேத புத்தகம் தியானிக்கப்பட வேண்டிய புஸ்தகம். இந்த தியானம் என்றால் என்னன்னு நமக்கு தெரியணும். கடினமான விஷயத்தை போல இருக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். டே அண்ட் நைட் டோட்டலா அதுல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது யாராவது இது செய்ய முடியுமா, சாத்தியமா? நைட் அண்ட் டே கம்ப்ளீட்டா கையில பைபிளோட வாழ முடியுமா? நைட் அண்ட் டே நம்ம லைஃபே அப்படி கையில பைபிளோட வாழ முடியுமா? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கணும்னா 24 மணி நேரம் கையில பைபிளோடய நீங்க வாழ முடியுமா? முடியாது. யாராலையும் முடியாது. 24 மணி கையில் பைபிளோட எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கி அப்படின்னா இதோட அர்த்தம் வேற. அப்ப நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிற அர்த்தம் வேற, இதோட உண்மையான அர்த்தம் வேற. இரவும் பகலும் நம்ம தியானிக்க முடியாததை கர்த்தர் சொல்ல மாட்டார். அப்ப செய்ய சொல்றேன்னா ஏதோ சம்திங் இருக்குது. முதலாவது தியானம் என்றால் என்ன நமக்கு தெரியும், வாசிக்கிறது நமக்கு தெரியும், அதை இருதயத்தில் வைத்துக் கொள்ளணும், மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் வைத்துக் கொள்ளணும், அது நமக்கு தெரியும். இந்த தியானம் என்றால் என்ன, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னது நமக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு தியானித்த ஒரு ரெண்டு பேரை அட்ரஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 63 வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 63 வசனம்.
ஈசாக்கு
சாயங்கால வேளையிலே
தியானம் பண்ண வெளியே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான்.
நல்ல கவனிங்க. ஈசாக்கு தியானம் பண்றதுக்கு வெளியில போனான். தியானம்னா என்னன்றது சொல்லு. ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே போயிருந்தான். இன்னொரு மனுஷன் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 105 சங்கீதம் 17, 18, 19 மூணு வசனங்களை வாசிக்கிறார். 105 சங்கீதம் 17, 18, 19
அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
இந்த ரெண்டு நபர்களை இப்ப நம்ம பார்த்தோம். ஒன்று ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே போயிருந்தான். இரண்டாவது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஏன் வேதத்தை தியானிச்சு பைபிள் எவ்வளோ இருக்கிறாங்க. தானியல் வேதத்தை தியானிச்சதாக இருக்குது, எரேமியா தியானிச்சதாக இருக்குது, எஸ்ரா தியானிச்சதா இருக்குது, இயேசு கிறிஸ்து தியானிச்சது, எத்தனையோ பேர் வேதத்தோடு வாழ்க்கை செலவிட்ட எத்தனையோ பேர் பைபிள் இருக்கிறாங்க. ஏன் இந்த ரெண்டு பேரை நான் செலக்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே போயிருந்தான். ஒரு கொஸ்டின், ஈசாக்குடைய நாட்களில் பைபிள் இருந்துச்சா? முக்கியமான ஒரு காரணம், ஈசாக்கு தியானம் பண்ண வெளியே போயிருந்தான் போட்டு. ஈசாக்கின் நாட்களில் பைபிள் இருந்துச்சா? யோசேப்பு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யோசேப்பின் நாட்களில் பைபிள் இருந்துச்சா? கிடையாது. ஈசாக்கின் நாட்களில் பைபிள் கிடையாது, யோசேப்பின் நாட்களில் பைபிள் கிடையாது. அப்ப இவன் என்ன தியானிச்சாங்க? தியானம் பண்ணான். தியானம் என்பது கையில பைபிள் வச்சுட்டு செய்யற விஷயம்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இதுக்கு அப்பாற்பட்டது. இவ காலத்துல பைபிளே கிடையாது, ஆனால் தியானம் பண்ணான். ஈசாக்கு காலத்துல பைபிள் இல்லை, யோசேப்பு காலத்துல பைபிள் இல்லை, ஆனால் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு வேற போட்டிருக்கு. பைபிளே இல்லை. மோசையின் காலத்துக்கு பிறகுதான் வேதாகமே எழுதப்பட்டு வெளியே வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க தான் தியானம் பண்ணாங்க. என்னத்தை தான் தியானம் பண்ணாங்க? இவர்களோடு கர்த்தர் பேசி இருந்தார். இப்ப ஈசாக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் முன்குறித்து அவனை அழைச்சார். அந்த ஆபிரகாமை அழைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் சந்ததி மானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். இப்படி கர்த்தர் அவனோடு பல விஷயங்களை பேசினார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு, இப்படிலாம் பேசினார். நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், இப்படிலாம் கர்த்தர் சொன்னார். இந்த ஆபிரகாம் அதை தன் மகனாகி ஈசா கிட்ட சொல்லியிருப்பான். ஆண்டவர் என்னை சந்திச்சார், நீ காலடி விதிக்கும் எவ்விடத்தை உனக்கு நான் தருவேன்னு சொன்னார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும்னு சொன்னார், கடற்கரை மணலை போல இருக்கும்னு சொன்னார். நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு எனக்கு சொன்னார். இதையெல்லாம் ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கு ஜஸ்ட் ஓவர்ல சொல்லியிருப்பான். பைபிள் கிடையாது. இன்னைக்கு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு படிக்க தெரியல, நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா அதை கை காட்டுறாங்க. படிக்க தெரியும், படிக்க தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தர் வேதத்தின்படி வாழ்வதற்கு கர்த்தருடைய வழியில் நடக்கிறதற்கு படிப்பறிவே அவசியம் கிடையாது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஓரல பேசினார், ஓரல உங்களோட பேசிட்டு இருக்கிறார், செய்தி ஓரல கேட்கறீங்க. படித்து 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 அதன் பிறகுதான் பைபிள் தெரிஞ்சு நீங்க கர்த்தர் அறியணும் அவசியமே கிடையாது. இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் டெஸ்ட் அப்படி ஓரல பேசினார், அதை அவன் ஈசாக்கு சொல்லி இருப்பான். இப்படி எல்லாம் ஆண்டவரை கூட பேசி இருக்கிறார். ஈசாக்கோடும் சில காரியங்களை கர்த்தர் பேசினார். யோசேப்பு அவனுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, அவனுக்கு அவன் 17 வயதா இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார், 2 சொப்பனங்களை கொடுத்தார். சொப்பனங்களின் வழியாய் கர்த்தர் பேசினார், உன்னை நான் இப்படி உயர்த்த போறேன், நீ எனக்கு நீ பரிசுத்தமாய் நில்லு, எனக்காக நீ வாழு, உன்னை நான் கனப்படுத்தி உயர்த்துவேன். கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார், அவ்வளவுதான். ஓரல பேசினார். இந்த வார்த்தைகள் இவனுடைய உள்ளத்துல இருந்தது, இதையே அவர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனை இத்தனை பிரச்சனைகள் உபத்திரம் வந்துச்சு, சொந்த சகோதரர்களும் குழியில தள்ளினாங்க, வித்தாங்க, அடிமையாக்கினாங்க, வீணா பழி சுமத்தினாங்க, ஜெயில போட்டாங்க. இது எல்லாம் நடக்கும் பொழுதும் அவன் கர்த்தரை விட்டு விலகாமல் முறுமுறுக்காமல் இருந்ததற்கு என்ன ஒரே ஒரு காரணம் என்ன, ஆண்டவர் அவனோடு பேசியிருக்கிறார், நான் இப்படி உயர்த்துவேன். அவனுடைய மனதில் அதையே தியானிக்கிறான், நீ எனக்காக நீ நில்லு, நான் உன உயர்த்துவேன். அதையே அவன் மனதிலே தியானிக்கிறான். ஈசாக்கு அவனுடைய காரியம் என்ன, தன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு பேசின காரியங்கள் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான், அதையே அவன் தியானிக்கிறான். தியானம் என்பது என்னன்னா, இரவும் பகல கையில பைபிளை வச்சு அலையிறது கிடையாது. நீங்கள் கொஞ்ச நேரம் பைபிள் படிப்பீங்க, இப்படி ஒரு செய்தியை கேட்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பார். அந்த காரியத்தை நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் எந்த காரியத்தில் இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் உங்கள் இருதயத்தில் ஓயாமல் அதை ஓடவிட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் தியானம். இதை நம்ம செய்ய முடியும். நீங்கள் சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவரை சிந்தித்துக் கொண்டு நீங்கள் சமையல் செய்ய முடியும். நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கும் பொழுதும் ஆண்டவரை நினைத்துக் கொண்டு அவரை குறித்த காரியங்கள், என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், அதை நினைத்துக் கொண்டு நீங்கள் அப்படி வண்டி ஓட்ட முடியும். நீங்கள் படுத்திருக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, எந்த காரியத்தில் இருக்கும் பொழுது சொல்லுகிறேன், ஆண்டவரை குறித்து, அவருடைய அற்புதமான காரியத்தை குறித்து, அவர் உங்களை நேசிக்கிறதை குறித்து, அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து, அவருடைய வல்லமை குறித்து, அவருடைய பராக்கிரமத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருப்பதுதான் தியானிப்பு. இரவும் பகலும் தியானிக்கிற இருவரும் இரவும் பகலும் கையில பைபிளோடு நம்ம அலைய முடியாது. உங்கள் நினைவுகளில் ஆண்டவர் நிறைந்திருக்க வேண்டும், அதுதான் தியானம். உங்கள் நினைவுகளில் ஆண்டவர் நிறைந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்கள் நினைவுகளில் ஆண்டவர் நிறைந்திருக்கும். ஏன்னா நம்ம என்னைக்குமே சொல்றேன், நினைக்காம எதையுமே நம்ம செய்ய முடியும். ஒருத்தர் தப்பு செய்யறோம் என்ன தெரியுமா காரணம், தப்பானதை நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதான் ஒருத்தர் தப்பு செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம், தப்பானதை நினைக்கிறாங்க, அதனால தப்பு செய்யறாங்க. ஆண்டவரை நினைங்க, நீங்க எப்படி இருப்பீங்க, ஆண்டவரை வெளிப்படுத்துவீங்க. தப்பானதை நினைச்சீங்கன்னா தப்பானதை வெளிப்படுத்துவீங்க. ஆண்டவரை தியானித்தால் நீங்கள் ஆண்டவரை போல மாறுவீர்கள், ஆண்டவரை போல சிந்திப்பீர்கள், ஆண்டவரை போல பேசுவீர்கள், ஆண்டவருடைய சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் சிந்தனை தான் முக்கியம், உங்கள் நினைவுகள் முக்கியம். உங்கள் நினைவுகள் எப்பொழுதும் ஆண்டவரை சுற்றி சுற்றி வர வேண்டும். ஏதோ நீங்க 4 வசனம் படிச்சீங்கன்னா அந்த 4 வசனம் உங்கள் உள்ளத்துல ஓடணும். மற்ற நேரத்தில் ஒரு பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா அந்த பிரசங்கத்தோடு முடிஞ்சு போகக்கூடாது. நீங்க வீட்டுக்கு போனால் அந்த நினைவுகள் அதுல ஓடணும். எந்த இடத்தில் இருந்தால், எங்க போனால், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் நினைவுகளிலே ஆண்டவர் சுற்றி சுற்றி வர வேண்டும். அதுதான் தியானம். இவங்க நாட்கள்லாம் பைபிள் கிடையாது, நம்ம கையில எவ்வளவோ வசனத்தை கத்த கொடுத்திருக்கிற, நம்ம தியானிப்பதற்கு எவ்வளவு ஏதுவான காரியங்கள் இருக்குது. எத்தனை பிரசங்கத்தை கேட்கிறோம், ஆபிரகாம் எத்தனை பிரசங்கத்தை கேட்டார், ஈசாக் எத்தனை பிரசங்கத்தை கேட்டார், யோசேப் எத்தனை பிரசங்கத்தை கேட்டார், என்ன பைபிள் அவங்க கையில் இருந்துச்சு, ஏதோ 1-2 வார்த்தை, அதையே தியானிச்சு ஆண்டவருக்காக வாழ்ந்தார். நம்ம தியானிப்பதற்கு எவ்வளவோ விஷயங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்க, வாசிச்சதை உங்க நினைவுல வைக்கிறது மட்டுமல்ல, இருதயத்தில் வைக்கிறது மட்டுமல்ல, அதை எப்பொழுது நினைத்துக் கொண்டே இருங்கள். தியானம் பண்ண, அப்ப தியானம் பண்ணும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த இரவும் பகலும் அதில் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு என்ன நடக்குது? அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இறையூதராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்ச்சும் அவன் செழிப்பாய் இருப்பான். கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷனுக்கு ப்ராஸ்பரிட்டி கர்த்தர் கொடுக்கிறார், செழிப்பை கொடுக்கிறார். ஆண்டவரையே தியானி, அவரையே நினைங்க, அவருடைய தன்மைகளை நினைங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். அதுதான் உங்களை நடத்தும். அவருடைய தன்மைகளை நீங்க நினைக்க நினைக்க அந்த தன்மை உங்கள் வாழ்க்கையாக மாறும். இரண்டாவது, இது தியானிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் வேத புத்தகம். மூன்றாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5:39.
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள்.
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே
என்னை
குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே
அவைகளே. மூன்றாவது, வேத புத்தகம் ஆராயப்பட வேண்டிய புத்தகம். முதலாவது அது இருதயத்தில் வைக்க வேண்டிய புத்தகம், இரண்டாவது தியானிக்க வேண்டிய புத்தகம், மூன்றாவது ஆராயப்பட வேண்டிய புத்தகம். இயேசு கிறிஸ்து தான் சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, ஆராய வேண்டிய புத்தகம். சர்ச்சிங், ஆராயணும். சர்ச் த ஸ்கிரிப்டர்ஸ் என்றார் ஆங்கில வேதாங்கத்தில் பாத்தீங்கன்னா, சர்ச் த ஸ்கிரிப்டர்ஸ், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ண என்னது? தேடி தேடி கண்டுபிடிக்கணும். சர்ச்சிங் இல்லையா? எதை சர்ச் பண்றோம் இல்லையா? என்ன தொலைஞ்சு போச்சு தேடுறோம்ல? தேடி கண்டுபிடிக்க வேண்டிய காரியம் தான் பைபிள். சர்ச்சிங், தேடணும், ஆராய வேண்டிய புத்தகம். நம்ம சும்மா படிச்சுட்டு நீங்க திருப்தி ஆகாதீங்க. பைபிள் வந்து சும்மா படிக்கிற புத்தகம் கிடையாது. இந்த ஆராய்தல் என்றால் என்ன? அதுக்கு உங்களுக்கு ஆராய்ஞ்ச ஒரு கூட்டத்தை காட்டுறேன், அப்ப உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:11 வாசிக்கிறேன். அப்போஸ்தல 17:11.
அந்த பட்டணத்தார்
மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு
காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்.
இந்த ஜனங்கள் யாருன்னா, பெரோயா என்கிற பட்டணத்து ஜனங்கள். இவர்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். இதனால ரிசல்ட் என்ன? தெசலோனிக்கையில் இருந்தவங்களும் நல்ல விசுவாசிங்க தான், ஆனா அவங்கள விட இவங்க பெட்டரான விசுவாசிகளா இருந்தாங்க, அதை விட நற்குணசாலிகள். கம்பேரிட்டிவா பார்த்தா தெசலோனிக்கே சபையை விட பெரோயா சபையார் நல்ல தெய்வீக சுபாவம் உள்ளவங்களா இருந்தாங்க, நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இது எப்படி சாத்தியமாயிற்று? இந்த ஆராய்தல் தான் லைஃப்ல வந்து இப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்துச்சு, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஆராய்தல் என்றால் என்ன? இந்த வசனத்தை பார்க்கும் போதே ஆராய்தல் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பட்டணத்தார் என்ன செஞ்சாங்கன்னா, சபைக்கு போனாங்க, செய்தியை கேட்டாங்க, கேட்டுட்டு அதோடு நல்லா இருந்தது செய்தி, இன்னைக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு தலையாட்டிட்டு போயிருந்தேன். இன்னொரு கூட்டம் இருக்குது, நோட்ஸ் எடுத்துக்குவாங்க, அதையும் எடுத்து பத்திரமா மூடி வச்சிருவாங்க. இது ரெண்டாவது கூட்டம், ஒன்று சும்மா தலையாட்டிட்டு போற கூட்டம், ரெண்டாவது நோட்ஸ் எடுக்கிற கூட்டம். நோட்ஸ் மட்டும் எடுத்துட்டு அது பத்திரமா மூடி வச்சிருவாங்க, ரெண்டாவது கூட்டம். ஆனா மூணாவது ஒன்று இருக்குது, 6000 கூட்டம். ஒரு செய்தி கிடைச்சது, கர்த்தர் அந்த சண்டே சர்வீஸ்ல பேசினாரு, அந்த செய்தி நோட்ஸ் எடுத்தாங்க, வீட்டுக்கு போனாங்க. வேதாகமத்தை குறித்து 5 காரியம் இன்னைக்கு சொல்லியிருக்குது, 6வது ஏதாவது இருக்குதான் தேடுவாங்க. 5 காரியம் தானே ஒரு பிரசங்கம் பண்றாரு, 5 காரியம் ஒரு மணி நேரத்தில் 5 காரியம் தான் சொல்ல முடிச்சு. 6வது ஏதாவது இருக்குதான் தேடுவாங்க, 7வது ஏதாவது கிடைக்குதான் தேடுவாங்க, 8வது ஏதாவது கிடைக்குதான் தேடுவாங்க. பைபிளை வச்சு இன்னும் அடுத்தது என்ன கிடைக்குது தேடுவாங்க. இவங்க தான் 6000. இவர்கள் கேட்ட செய்தியோடு திருப்தியாக மாட்டாங்க, அதிலிருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. கேட்ட செய்தி அவங்களுக்கு திருப்தி ஆகாது, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டில் போய் செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க, செல்ஃப் ஸ்டடி. அவங்க உட்கார்ந்து வேதத்தை எடுத்து பார்ப்பாங்க. யோசேப்பை குறித்து பேசினாரே, வேற யாரு இந்த மாதிரி பைபிள் இருந்தாங்க, வேற யாருடைய வாழ்க்கையில தியானம் பண்ணாங்க, தியானிச்சவங்க வேற யாராவது இருக்கிறாங்களா, அதை தேடுவாங்க. அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆராய்தல் என்பது முக்கியம். வசனத்தை நீங்கள் கேளுங்கள், அதோடு நிறுத்தாதீங்க. இன்னும் 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 அதை குறித்து டீப்பா ஸ்டடி பண்ணணும். அதை குறித்து மேலும் வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தம்னா வெறும் யோசனைப்பு கிடையாது. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க லைஃப் நீங்க ஸ்டடி பண்ணணும். ஜெபம் அப்படின்னா ஒரு மோசம் மட்டும் கிடையாது, ஜெபிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. தாழ்மை ஏதோ ஒரு நபர் மட்டும் கிடையாது, பொறுமை சாந்த குணம் ஒரு ஆள் மட்டும் கிடையாது, பைபிள்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் உங்களுக்கு சபையில கத்தர் கொடுக்கிறாரோ அந்த சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க இன்னும் டீப்பா நீங்க அதை கற்றுக்கொள்வதற்கு தனியாய் உட்கார்ந்து நேரத்தை செலவிடுகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த வசனங்கள் உங்களுக்குள் அந்த தெய்வீக சுபாவங்களை உருவாக்கிவிடும். அதனாலதான் பெரோயா பட்டணத்தார் தெசலோனிக்கையில் இருந்தவங்களை நற்குணசாணிகள் இருந்தாங்க. தெசலோனிக்கையில் இருந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க? வசனத்தை கேட்டாங்க, நோட்ஸ் எடுத்து வைத்தாங்க, ஜெபிச்சாங்க, அப்படி வாழ்ந்துட்டாங்க. ஆனால் பெரோயா பட்டணத்தார் அதை விட்டு தாண்டி போனதுனால அதை விட பெட்டர் ஆயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்க லைஃப் இதை விட பெட்டரா மாறணும். அதனால நீங்கள் கேட்கிற செய்தியோடு திருப்தி ஆகாமல் அந்த சப்ஜெக்டை நீங்க வீட்டில் போய் உட்கார்ந்து மேலும் சில வசனங்களை தேடுங்கள். உங்களோடு கத்தர் பேசுவார். நீங்க அப்படி தேடினாதான் கத்தர் பேசுவார். அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு வேதத்திலிருந்து பல காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். தெரியுமா? கற்றுக் கொடுப்பார். இல்லைன்னா உங்களுக்கு கற்றுக்கொள்ளவே முடியாது. உங்களுக்கு அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இது வந்து எதை குறிக்குன்னா, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் முதல்ல நான் ஞானாசனம் எடுத்த சபை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு சபை, சின்ன ஒரு ஓலப்பட்டாய், ரொம்ப சாதாரணமான ஒரு சபையில தான் நான் கர்த்தர் ஞானாசனம் எடுக்க வச்சு கொண்டு போனேன். அந்த பாஸ்டர் ரொம்ப பெரிய படிப்பாளி கிடையாது, வசனத்தை பேசுவாரு. ஆனால் அந்த செய்தி ரொம்ப வளர்க்கறதுக்கு எதுவான கிடையாது. ஆனா அதன் பிறகு கொஞ்சம் செய்தி கேட்டாலும் அதன் பிறகு வந்து வீட்டில் உட்கார்ந்து மணிக்கணக்கில் அதை குறித்து நான் தியானிச்சிருக்கேன், நோட்ஸ் எடுத்திருக்கேன், அந்த சப்ஜெக்டை வச்சு. அதுதான் வளர்த்தது. நான் இங்கே பைபிள் காலேஜ்ல படிச்சதே கிடையாது, எந்த பைபிள் கோர்ஸுக்கும் போய் படிச்சது கிடையாது இதுவரைக்கும். ஆனால் கர்த்தர் அவருடைய சமூகத்திலிருந்து அந்த இன்ட்ரெஸ்டோட நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு மேலும் 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 பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பைபிள் இது எந்த பைபிள் காலேஜும் செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் வாஞ்சையோடு கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தோடு உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு மேலானதை கற்றுக் கொடுப்பார். அது முக்கியமான விஷயம். சாதத்தோடு நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து ஆராய்ச்சி பார்க்கணும். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன? வேத புத்தகம் மூன்றாவது ஆராய வேண்டிய புத்தகம். நான்காவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7:24 வாசிச்சார். மத்தேயு 7:24.
ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்.
ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்ற, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் அப்படின்னா. அப்ப ஐந்தாவதாக வசனம் கை கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம் தான் இந்த வேத புத்தகம். ஐந்தாவதாக இது கை கொள்ள வேண்டிய புத்தகம். கை கொள்ள வேண்டிய, ஃபாலோ பண்ணணும், நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்ண வேண்டிய புத்தகம். இது பிராக்டிஸ் பண்ண வேண்டிய புத்தகம், கை கொள்ள வேண்டிய காரியம். வேதத்தை சும்மா வாசித்து விட்டு தியானித்து விட்டு ஆராய்ந்து விட்டு நம்ம போயிடுற விஷயம் கிடையாது. கை கொள்ள வேண்டிய காரியம், இதை நம்ம கை கொள்ள வேண்டும், ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணுகிறவனை தான் புத்தி உள்ளவன்கிறார். ஃபாலோ பண்றவன் தான் புத்தி உள்ளவன். சும்மா வாசி இருதயத்துல மனசுல வச்சு தியானம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி கை கொள்ளலைன்னா டோட்டலி வேஸ்ட். புத்தி இல்லாதவனாயிடுவான். யாக்கோபு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 21 நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபு 1 21 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு,
எல்லா அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் அழித்துவிட்டு,
உங்கள் உள்ளத்தில்
நாட்டப்பட்டதாயும்
உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை,
உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயும் இருக்கிற வசனத்தை
சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அல்லாமலும்
நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல
அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தை கவனிக்கணும் பாருங்க. உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டா மட்டும் போதாது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. அப்ப வசனத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது, ஆனால் அதை கை கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள் வருகிறது. இல்லைனா நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம் அர்த்தம். நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கணும், உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. வசனத்தை கேட்டும் அதன்படி நடக்காதவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். அப்புறம் வாழ்க்கையில் வேற வசனத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஃபாலோ பண்ணிட்டு வேஸ்ட். ஒரு வசனத்தை நீங்க கேட்கறீங்க, வாசிக்கிறீங்க, கர்த்தர் உங்களோட பேசுறாரு, அதை கை கொள்வதற்கான பலன் உங்களுக்கு இல்லை. கர்த்தர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு பலனை கொடுங்க. கேட்டீங்களானால் ஆண்டவர் கண்டிப்பாக வசனத்தின்படி வாழ்வதற்கான பலனை உங்களுக்கு தருவார். இது ஃபாலோ பண்ண வேண்டிய புஸ்தகம். கடைசியாக உன்னை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5:17-19 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். 5:17-19
நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்கதரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று
எண்ணிக்கொள்ளாதேயுங்கள்.
அழிக்கிறதற்கு அல்ல
நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன்.
வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும்
அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும்
ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால்
நல்ல கவனிதான் முக்கியமானது. ஆகையால்
இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலேயும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான்.
இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ
பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான்.
5வது காரியம், கை கொள்வது மட்டுமல்ல, கை கொண்டு அதை போதிக்க வேண்டும். போதிக்க வேண்டிய புத்தகம். நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணா போதாது, ஃபாலோ பண்ணினது மத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும். வசனத்தை உங்களுக்குள்ள அடக்கிக் கொள்ளக்கூடாது, சொல்லணும். ரட்சிக்கப்படாத ஒரு நபரை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அனுபவத்தை வேத வசனத்திலிருந்து நீங்க சொல்லணும். வேத வசனம் அடக்கி வைக்கப்பட வேண்டிய புஸ்தகம் அல்ல, சொல்லப்பட வேண்டிய புஸ்தகம். ஒரு முறை ஒரு முறை பிரசங்கிக்க நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்க பிரசங்கித்து முடித்த பிறகு அங்கிருந்த சீஃபா இருந்தவங்க அவங்களுடைய ரூம்ல போய் அவங்களோட நான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஒரு காரியம் ஒன்று சொன்னாங்க. அது அவங்க வந்து நல்லா படித்த ஒரு சகோதரி. அவங்க பிரசங்கம் ரொம்ப அருமையானதுன்னு பேசிட்டே இருந்துட்டு கடைசியில் சொன்னாங்க, இந்த வேத வசனத்தின் மேன்மையை குறித்த ஒரு சிங்கிள் வேர்ட் அவங்க சொன்னாங்க. அறிஞர் அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணான்றாங்கல்ல, அண்ணா அண்ணாங்கிறாங்களே, அந்த அண்ணா அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா பொறுப்பெடுத்தார். 1967 நினைக்கிறேன் சீஃப் மினிஸ்டரா பொறுப்பெடுத்தார். பொறுப்பெடுத்த உடனே அந்த நாட்களில் இருந்த ஊழியம் செய்து கொண்டிருந்த சில தேவ பிள்ளைகள் அவரை நேர போய் பார்த்திருக்கிறார். பார்த்து வேத புத்தகம் ஒன்றை எடுத்து அவர் கையில கொடுத்தார். கொடுத்து கத்தரை குறித்து அவர்கிட்ட பேசினார். யா இயேசு கிறிஸ்துதான் தெய்வம் என்று சொல்லி வேத புத்தகத்தை கொடுத்து அவரிடத்துல பேசினார். அவரும் அதை பொறுமையா கேட்டாராம். வேத வசனத்தை அவங்க சொல்ல சொல்ல நிதானமா எல்லாத்தையும் கேட்டாராம். அவர் நல்ல படிப்பாளியவர், எல்லாம் நிறைய புத்தகங்களை படிக்கிற மனுஷன். வேத புத்தகத்தை பத்தி இவங்க சொன்னது எல்லாம் கேட்டாராம். கேட்டுட்டு அப்புறம் சொன்னாராம், இந்த வேத புத்தகத்தை நானும் படிச்சிருக்கிறேன், ஆனா இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு நீங்க சொல்லும் பொழுதுதான் இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னா சொல்லிட்டு அவளை பார்த்து திருப்பி கேட்டாரா, இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை அடங்கிய புத்தகத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க, இவ்வளவு ஒரு மேலான ஒரு சத்தியம், இவ்வளவு ஒரு விசேஷமான காரியம் நீங்க சொல்லும் போது எனக்கு புரிஞ்சுது, இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தையும் அந்த புத்தகத்தையும் வைத்துக் கொண்டு ஏன் இன்னும் தேசத்துல இன்னும் நீங்க 2% இருக்கிறீங்க நம்மளை பார்த்து கேட்டா, இவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் இன்னும் 2% இருக்கிறீங்க, இந்த சத்தியம் உடனே தேசம் முழுவதிலும் சொல்லப்பட வேண்டிய சத்தியம் அல்லவா இது, முழு தேசத்திற்கும் உடனடியாய் கொண்டு போக வேண்டிய விஷயம் ஆச்சு இது, இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்க இப்படி கொஞ்ச பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இதை முதல்ல போய் எல்லாருக்கும் சொல்லி இந்த சத்தியத்தை கொண்டு போங்க அப்படின்னா. பாருங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் அந்த மனுஷன், கர்த்தரை தன் வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்க்காத மனுஷன், ஆனால் அவர் சொல்றாரு இவ்வளவு பெரிய சத்தியத்தை ஏன் வச்சிட்டு நீங்க அடக்கி வைக்கிறீங்க, இத முதல்ல போய் தேசம் முழுசு சொல்லுங்க அப்படின்னா. அவருக்கு எவ்வளவு உணர்வு இருந்துச்சு, இவ்வளவு பெரிய சத்தியத்தை அடக்கி வைக்க கூடாது, சொல்லணும், சொல்லப்பட வேண்டிய புத்தகம். ஆனா இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் இவ்வளவு பெரிய சத்தியத்தை அனுபவத்துல பெற்றிருந்தும், எத்தனையோ முறை படிச்சிருந்தும், அனுபவம் ஆக்கி இருந்தும் மத்தவங்களுக்கு சொல்லாம இருக்கிறோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான காரியம். சொல்லுங்க, நீங்க பாக்குறவங்களுக்கு எல்லாம் கர்த்தரை பத்தி பேசு, வசனத்தை பேசு, கர்த்தரை பத்தி பேசு. ரட்சிக்கப்படாத ஒரு நபரை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து ரெண்டு வார்த்தை சொல்லு. இது அறிவிக்கப்பட வேண்டிய புத்தகம். ஆகினால் இந்த நாளிலும் கூட வேத புத்தகத்தை குறித்து உங்களுக்கு நான் 5 விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். வசனத்தை இப்படித்தான் நம்ம லைஃப்ல வச்சுக்கணும். அப்படி இருக்கும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இதுக்கு என்ன ஆசீர்வாதம் சொன்னா தெரியுமா, கை கொண்டு போதிக்கிறவனை பரலோகத்துல பெரியவன் எனப்படுவாங்க. பரலோகத்துல போகும்போது அவனுக்கு பெரிய ஆனர் இருக்கு. யாருக்கு தெரியுமா, வசனத்தை கை கொண்டு அதை மத்தவங்களுக்கு சொல்றான் பாருங்க, அவனுக்கு பரலோகத்துல பெரிய மகிமை இருக்குது. கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான். இல்லாட்டி பரலோகத்துல போய் எங்கேயாவது ஒரு மூலையில் அப்படி உட்கார்ந்துக்க வேண்டியதான். ஆமேன். பரலோகத்துல பெரிய ஆளா இருக்கணுமா, வசனத்தை கை கொள்ளுங்க, கை கொண்டது மத்தவங்களுக்கு சொல்லுங்க, பரலோகத்துல நீங்கள் பெரிய ஆளா இருப்பீங்க. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கைக்குரிய புத்தகம். வேதத்திற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை திருப்பப்பட வேண்டும். உலகத்திற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, வேதத்திற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை திருப்பப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு வெளியே போகிற ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை வேதத்திற்கு நேராய் திரும்ப வேண்டும். வேதத்திற்கு நேராய் திரும்ப வேண்டும். வேதத்திற்கு நேராய் நீங்கள் திரும்ப வேண்டும். இதுவரைக்கும் உங்களுடைய பிரயாணம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இன்னைக்கு வேதத்துக்கு நேராய் உங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேற ஏதோ பாதையிலே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை நிறுத்துங்க. வேற ஏதோ திசையில நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அது உங்களுக்கு தெரியும், நிறுத்திடுங்க. அந்த பிராணத்தை நிறுத்தி வேத வசனத்திற்கு நேராய் போல் பிரயாணத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேத புத்தகம் நம்மை தேறினவர்களாய் மாற்றுகிறது, நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. வேத வசனத்தையும் கர்த்தரையும் பிரிக்க முடியாது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது, தேவனாகவே இருந்தது. ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையும் கர்த்தரையும் நாம் பிரிக்க முடியாது. அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்தால் கர்த்தரையே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுக்கிறதாகத்தான் அர்த்தம். வேத வசனத்தோடு நெருக்கமான ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கணும். எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். வேத புத்தகம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போற புக் கிடையாது. இது இருதயத்தில் முதலாவது பதிக்கப்பட வேண்டிய புத்தகம். அது இருதயத்தில் இருக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள்னு கர்த்தர் சொன்னார். இருதயத்தில் அதை மனசுல வைக்கணும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது நம்மை பாவம் செய்யாமல் தடுக்கிறது. இரண்டாவது, வேத வசனம் தியானிக்கப்பட வேண்டிய புஸ்தகம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். ஈசாக்கு தியானித்தான், யோசேப்பு தியானித்தான், அவனை புடமிட்டது. எப்படி? அவங்க கையில பைபிள் கிடையாது. ஆனால் அவங்க அறிஞ்ச அளவுக்கு வேதத்தை கர்த்தரை மனசுலயே தியானிச்சார். நீங்க வேத வசனத்தை வாசிக்கிறீங்க, செய்தி கேட்கறீங்க, இதை எப்பொழுதுமே யோசிங்க. நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, வேலை செய்யறீங்க, எந்த இடத்துல இருந்தாலும் வேத வசனங்கள் உங்கள் நினைவுகளில் ஓட வேண்டும். அதுதான் தியானிப்பது. கர்த்தரையே தியானியுங்கள், அவருடைய வார்த்தைகளை தியானியுங்கள். மூன்றாவது, வேத வசனம் ஆராயப்பட வேண்டிய புஸ்தகம். வேத வசனங்களை பெரோயா பட்டணத்தார் ஆராய்ந்தார்கள். அவர்கள் தெசலோனிக்கையில் இருந்தவர்களை பார்க்கல் நற்குணசாலிகளாக மாறினார். ஒரு செய்தியை கேட்கறீங்க, அதோடு திருப்தி ஆகாதீங்க. அதிலிருந்து நெக்ஸ்ட் காரியம் என்னன்றது ஆராய்ஞ்சு பாருங்க. கேட்டதோடு திருப்தி ஆகாதீங்க. ஒரு சம்பவத்தை வாசிக்கிறீங்க, அதோடு திருப்தி ஆகாதீங்க. அதை கனெக்ட் பண்ணி வேற ஏதாவது காரியம் பைபிள் இருக்குதா ஆராய்ஞ்சு பாருங்க. அதோடு சம்பந்தப்பட்ட வேற ஒரு காரியம் பைபிள் நீங்க தேடுங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. தேடி கண்டுபிடிச்சு வாசி. ஆராய வேண்டிய புஸ்தகம். நாலாவது, பார்க்கும் பொழுது வேத புஸ்தகம் கை கொள்ளப்பட வேண்டிய புஸ்தகம். வசனத்தை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். வசனம் நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள வேண்டிய புஸ்தகம். கவனமாக அதை நீங்க ஃபாலோ பண்ணணும், வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஐந்தாவதாக, வசனம் நாம் கை கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய புத்தகம். கை கொண்டு போதிக்கிறவன் பாக்கியவானார், அவனை பரலோகத்திலே பெரியவனாயிருப்பான் என்று கர்த்தர் சொன்னார். வசனத்தை அடக்கி வைக்காது, சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கர்த்தரை அறியாத நபருக்கு நீங்க சொல்லுங்க. வசனம் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு புஸ்தகம். இந்த வகையில தான் நம்முடைய வாழ்க்கையில வேத புத்தகம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ளங்கள் அருமையான பிதாவே, வேதத்தை குறித்து அது எங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக சொல்றோம். தகப்பனே, நாங்கள் வேத வசனத்தை மேற்போக்காக வாசித்து விட்டு நானும் வேதத்தை படித்தேன் என்று யாரும் திருப்தி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையோடு உடைய வார்த்தைகளை இணைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பா. வசனத்துக்கு நேராய் திரும்புகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கட்டும். இதுவரைக்கும் நாங்கள் எந்த பக்கத்தில் திரும்பி இருந்தாலும் இன்றைக்கு உடைய வேத புத்தகத்திற்கு நேராய் எங்களை திருப்பிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், காத்துக் கொள்ளுங்க. உடைய வசனமே கடைசி நாளில் எங்களை நியாயம் தீர்க்கும் என்று அறிந்திருக்கிறோம். ஆகிய நம்முடைய வசனத்திற்கு முன்பாக நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே அப்பா. ஆகிய நம்முடைய வசனத்தின்படியே எங்களை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், காத்துக் கொள்ளுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென்.